இவை சூராஹூதின் 3-4 வசனங்களாகும். இதன் பொருள், நீங்கள் அல்லாஹ்வையன்றி வேறெதனையும் வணங்காதீர்கள், நிச்சயமாக நான் அவன் புறமிருந்து உங்களை எச்சரிப்பவனாகவும் நற்செய்தி கூறுபவனாகவும் வந்துள்ளேன். மேலும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்புங்கள். அவ்வாறாயின் அவன் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் வரை அழகிய பொருள்களை வழங்குவான். மேலும் அருளுக்குரிய ஒவ்வொருவருக்கும் தன் அருளை வழங்குவான். பின்னர் நீங்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நான் உங்களுக்கு பெரும் தண்டனைக்குரிய ஒரு நாளை குறித்து அஞ்சுகிறேன். உலகின் எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் இன்றைய காலத்தில் குழப்பம் நிலவுகிறது. இது மனிதன் தனது பிறப்பின் அசல் நோக்கத்தை மறந்ததன் விளைவாகும். அதாவது, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதில் கவனம் மற்றும் இறை நெருக்கம் பெற முயற்சி செய்தல் ஆகியவற்றை மறந்ததன் காரணத்தால் ஆகும். இறை நெருக்கம் இபாதத் செய்யாமல் கிடைக்க முடியாது. இபாதத் என்றால் என்ன? ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுவது மட்டும் போதுமானதல்ல. இந்த தொழுகைகளையும் நன்குணர்ந்து நிதானமாக தொழ வேண்டிய தேவை உள்ளது. தொழுகையில் வெளிப்படையான செயல்பாடுகளையும் நிறைவேற்றுவதால் மட்டுமே தொழுகையின் கடமை முடிந்துவிடாது. மாறாக நமது ஒவ்வொரு விவகாரத்திலும் இறை இருப்பை முன்னிறுத்த வேண்டியது அவசியமாகும். அல்லாஹ்வின் பண்பை நம்மில் பிரதிபலிக்க வேண்டிய தேவை உள்ளது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரியை ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்றுவது அவசியமாகும். அல்லாஹ்வின் பண்பை நமக்கு முன் நிறுத்தி அதற்கு ஏற்ப நம்மை ஆக்கிக் கொள்வது அவசியமாகும். அல்லாஹ்வின் உரிமை மற்றும் அடியாரின் உரிமையை வழங்குவதற்கு தமது தரப்பில் பரிபூரண முயற்சி செய்வது அவசியமாகும். இந்நிலையை அடையும் போதுதான் ஒரு மனிதன், ஒரு மோமின் இபாதத்தின் கடமையை நிறைவேற்றியவராக முடியும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இது பற்றி கூறுகின்றார்கள், ஒரு மிகவும் வியக்கத்தக்க விஷயம், கேள்வி இறை பதில் இறை நீதியாக விளக்கப்பட்டுள்ளது. அதாவது, விரிவுரைகளின் சுருக்கம் மற்றும் சாராம்சம் என்னவென்றால், திருக்குறானில் எண்ணற்ற விரிவான விளக்கங்கள், கட்டளைகள் உள்ளன. அதன் சுருக்கம் மற்றும் கருத்து என்ன கூறுகிறார்கள்? அது, அல்லா தாபுது இல்லல்லா, இறைவனை தவிர, அல்லாஹை தவிர வேறு எவருக்கும் ஒருபோதும் இபாதத் செய்யாதீர்கள். மனித பிறப்பின் குறிக்கோள் இந்த இபாதத்தே ஆகும். அதுவே அடிப்படை நோக்கமாகும். அது பற்றி இன்னொரு இடத்தில் இறைவன் கூறுகின்றான், ஒமா ஹலக்துல் ஜின்ன லின்ச இல்லா லியாபுதூன். இபாதத் என்பது மனிதன் எல்லா வகையான மன அழுக்குகளையும் கோணல்களையும் களைந்து உள்ளம் என்ற நிலத்தை ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை பக்குவப்படுத்துவது போன்று பக்குவப்படுத்துவதன் பெயராகும். அரபுகள் கூறுவர், மௌருன் மஹபதுன், இதன் பொருள் சுருமாவை பொடியாக்கி கண்களில் இடும் அளவுக்கு தகுதியாக்குதல். அதுபோன்று உள்ளம் என்ற நிலத்தை எந்த கற்களும் மேடுபள்ளமும் இல்லாமல் சமப்படுத்தி தூய்மையாக்குவது போன்று ரூஹ் மட்டுமே இருக்கும் அளவுக்கு உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கு பெயரே இபாதத் ஆகும். இந்த வகையில் ஒரு கண்ணாடியை சுத்தப்படுத்தி செப்பனிட்டால் அதில் பிம்பம் தென்படுகிறது. பூமியை செப்பனிட்டால் அதில் பல வகை பழங்கள் உருவாகின்றன. எனவே மனிதன் இபாதத்திற்காக படைக்கப்பட்டுள்ளான். அவன் உள்ளத்தை தூய்மை செய்ய வேண்டும். அதில் எந்த வகையான அழுக்கும் கற்களும் கோணல்களும் இருக்க விடக்கூடாது. அவ்வாறு செய்யும்போது அதில் இறைவன் தென்படுவான். அதுவே இபாதத்தாகும். அதாவது ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்ய வேண்டும். ஒரு விவசாயி நாற்றை நடுமுன் நிலத்தை உழுது சமப்படுத்துவது போன்று, ஒரு பளபளப்பான கண்ணாடி மின்னுவது போன்று உள்ளத்தை மாற்றும் போது இறைவனின் முகம் தென்படும். நன்றாக உழுது ஆயத்தம் செய்யப்பட்ட பூமியில் பழங்கள் விளைவது போன்று உள்ளத்தில் மனித ரூஹில் பழங்கள் விளைகின்றன, நல்ல பழங்கள் விளைகின்றன. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், உள்ளம் என்ற நிலத்திலிருந்து அல்லாஹ் அல்லாதவற்றை விட்டு விலகி கற்களையும் மாசுகளையும் அகற்றாத வரை கண்ணாடியைப் போன்று சுத்தமாகவும் சுருமாவை போன்று நுணுக்கமாகவும் ஆக்காத வரை ஓய்ந்துவிடக்கூடாது, தொடர்ந்து முயன்று கொண்டிருக்க வேண்டும். இதுபோன்று தனது நிலையை மாற்றாமல் ஒரு மூமின் ஓய்ந்து அமர்ந்துவிடக்கூடாது. எனவே இக்கால குழப்பங்களிலிருந்து தப்புவதற்கும் இறை அருளை ஈர்ப்பதற்கும் தூய்மையான முறையில் இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. பெரும்பாலும் இவ்வாறும் காணப்படுகிறது, மனிதன் நேரடியாக எந்த குழப்பம் அல்லது தீமையில் ஈடுபடாத போதிலும் சுற்றுச்சூழலின் தாக்கம் அவர் மீது ஏற்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக அவர் ஆகிவிடுகிறார். ஏதாவது ஒரு வகையில் அக்குழப்பத்தில் ஈடுபட்டு விடுகிறார். இதனால் கடமையை நிறைவேற்ற முடியாமல் போவது மட்டுமன்றி அவரையும் அறியாமல் அநீதியிலும் பங்குதாரராகிவிடுகிறார். இதற்கு பெரும் உதாரணம்தான் சில நாடுகளில் அகமதிகளின் மீது இழைக்கப்படுகின்ற அநீதிகளாகும். சிலர் அகமதியத்து குறித்து சிறிது கூட தெரிந்திருப்பதில்லை. அவர்களும் கூட அகமதிகளின் எதிரிகளின் காரணத்தால், குறிப்பாக பாகிஸ்தானில் நாட்டில் உள்ள சட்டத்தின் காரணத்தால் எண்ணற்ற இடங்களில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர். அத்தகைய மக்களின் இறைவணக்கம் தம்மை அறியாமல் இறைவனுக்காக வன்றி இவ்வுலகவாதிகளின் நெருக்கம் பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. வெளிப்படையாக அவர்கள் தொழுகின்றனர், ஆனால் தம்மை அறியாமலே இறைவன் கவனமூட்டியுள்ள நன்மைகளின் பக்கம் முயற்சி செய்யாமல் இருக்கின்றனர். மார்க்கத்தை உலகத்துடன் கலந்துவிடும்போது மார்க்கம் தடம் புரளும் போது ஹுக்குக்குல்லா ஹுக்குக்குல் இபாத், அல்லாஹ்வின் கடமை அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை, இரண்டும் சீரழிந்து விடுகின்றன. மார்க்க வரலாற்றில் இந்நிலையே காண கிடைக்கிறது. ஒரு காலம் வரும்போது மார்க்கத்தில் தடுமாற்றம் ஏற்படுகிறது. எனவே இறைவன் சமுதாயங்களில் நபிமார்களின் தொடரை உருவாக்கினான். ஒரு காலம் கழிந்து மார்க்கம் அதன் அசல் நிலையிலிருந்து விலகும் போது, அதன் ரூஹ் முடிந்துவிடத் தொடங்கும் போது சமுதாயங்களை எச்சரிக்கவும் அவர்களை சரியான மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காகவும் இபாதத்தின் ரூஹை நிலைநாட்டுவதற்காகவும் நபிமார்கள் நேரடியாக இறைவனிடமிருந்து வழிகாட்டல் பெற்று தமது கடமையை ஆற்றினர். இவ்வாறு இறைவன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய போது அவர்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கு இறைவனுக்குரிய இபாதத்தின் வழிமுறைகள் கற்றுத்தரப்பட்டன. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமை பெற்ற மனிதராக இருந்தனர். இறை பண்பு ஒரு மனிதனிடம் எந்த அளவுக்கு முழுமையாக உருவாக முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களிடம் உருவாகியது. இந்நிலையில் இறைவன் கட்டளையிட்டான், இந்த ரசூல் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி ஆவர், இவரை பின்பற்றினால் என்னை அடைவீர்கள். அவர்களது கட்டாய தொழுகைகள் மற்றும் நஃபில் தொழுகைகள் மட்டும் இபாதத் அல்ல, மாறாக அவர்களது ஒவ்வொரு சொல்லும் செயலும் இபாதத்தாக இருந்தது. எனவே இந்த இபாதத்தின் தகுதியை பெறுங்கள். இந்த அன்பிற்குரிய நபி கொண்டு வந்த ஷரியத் கியாமத் வரை முழுமையாகிவிட்டது. எனினும் இறைவனே கூறினான், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமே சொல்ல வைத்தான். அதாவது நம்மிடமிருந்து எப்போதும் தொடர்ந்து வருகிற ஒரு நடைமுறையாவது, ஒரு காலத்தில் மார்க்கம் அதன் அடிப்படையை விட்டு அகன்று விடும்போது முஸ்லிம்களிடம் குழப்பம் உருவாகும். மார்க்கத்தை விட்டு முஸ்லிம்களும் விலகுவார்கள். அவர்கள் ஆகிரி நபியாக இருந்தும் அவர்களுக்கு பிறகு ஷரியத்துடன் எந்த நபியும் வர முடியாது என்ற போதிலும், அவர்களது வேதம் கடைசி ஷரியத்துடைய வேதம் என்ற போதிலும் கூட மார்க்கத்திலிருந்து மக்கள் விலகுவர், இடைவெளி ஏற்படும். அந்த இடைவெளி அதிகமாகும் போது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களது உண்மையான பேரன்பர் மார்க்கத்தை உலகில் நிலைநாட்டுவதற்காக இறைவன் புறமிருந்து வருவார். இபாதத்தின் உண்மைத்தன்மையை விளக்குவார். இவை அனைத்தும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான சீடராக இருந்த காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையாக இருந்து கொண்டே இதனை செய்வார். ஆனால் முஸ்லிம்களின் பெரும்பான்மை இன்று வரை இதனை புரியவில்லை. ஒருவர் இறைவனது உண்மையான இபாதத்தின் பக்கம் அழைக்கின்றார், அதனை விட்டு விலகி தத்தமது வழியில் ஒவ்வொரு முஸ்லிம் பிரிவும் தமக்காக ஒரு பாதையை வகுத்தன. அதனால் உலகில், குறிப்பாக முஸ்லிம் உலகில் குழப்பத்தை தவிர எதுவும் நடக்கவில்லை. இம்மக்கள் இஸ்லாத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி தருகிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய எச்சரிப்பாளராக இருந்தது போன்று இன்றும் கூட எச்சரிப்பாளர்தான். நான் ஓதிய முதல் வசனத்தின் கடைசியில் இறைவன் கூறுகின்றான், இன்னனி லக்கும் மின்ஹு நசீரும் பஷீர், நான் உங்களுக்காக அவனிடமிருந்து எச்சரிப்பாளனாகவும் நற்செய்தி கூறுபவனாகவும் இருக்கிறேன். அவர்களின் காலம் கியாமத் வரை உள்ளது. அவர்கள் கியாமத் வரை எச்சரிப்பாளரும் நற்செய்தி கூறுபவரும் ஆவார். இன்றும் கூட அன்னார் தம்மோரையும் அந்நியரையும் எச்சரிப்பவர் ஆவர். நசீர் என்பதன் பொருள் பயமுறுத்துவது மட்டுமல்ல, மாறாக எச்சரிக்கை செய்வதும் ஆகும். அதாவது எச்சரிக்கையாக இருங்கள், தீமையிலிருந்து விலகுங்கள் என்று கூறுகிறார்கள். அன்னார் இதனையே கூறுகிறார்கள், நான் எச்சரிப்பாளனாவேன், இஸ்லாமிய போதனையிலிருந்து விலகினால் நீங்கள் மார்க்கம் உலகம் ஆகிய இரண்டிலும் நஷ்டமடைவீர்கள். நீங்கள் கலிமா சொல்பவர்களாகவும் என் மீது ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் சரியே, மார்க்கத்தை முழுமையாக அமல்படுத்தாவிட்டால் அந்த நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். பிறகு இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் ஆகிரீன்களிடம் எழுப்பப்பட இருக்கின்றவரின் போதனைக்கு ஏற்ப உங்களுக்கு உலகம் மற்றும் ஆகிரத்தின் நற்செய்தி உண்டு. அவர் அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்று தர வந்துள்ளார்கள், இபாதத்தின் வழிமுறையை கற்றுத்தர வந்துள்ளார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் நெருக்கம் பெறும் வழிமுறைகளை பற்றி விளக்குகின்றார்கள். ஆம், மனிதன் மனத்தை தூய்மைப்படுத்துபவரின் உதவியின்றி இப்பாதையை முழுமையாக கடக்க முடியாது என்பது சரிதான். எனவேதான் இவ்வழியை எளிதில் கடப்பதற்காக இறைவன் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்மாதிரியாக ஏற்பாடு செய்தான். பிறகு நிரந்தரமாக அவரது உண்மையான பிரதிநிதிகளை தொடர செய்தான். மேலும் கூறுகிறார்கள், ஒரு சிறுவன் விவசாயியின் மகனாக இல்லாத பட்சத்தில் அறுவடை சமயத்தில் களைக்கு பதில் தானிய கதிர்களை வெட்டி வீசி விடுவார் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். ஆன்மீக விவசாயத்தையும் ஒரு முழுமையான மனிதனின் கீழ் இல்லாமல் முழுமையாக செய்ய முடியாது. அவர் விதை தூவுதல், நீர் பாய்ச்சுதல், உழுதல் ஆகிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்தவராக இருத்தல் வேண்டும். அதிலிருந்து மனிதனுக்கு ஒரு முர்ஷிதே காமில், முழுமையான வழிகாட்டி தேவை என்பதை விளங்க முடியும். ஒரு மனிதன் முழுமையான வழிகாட்டியின்றி இபாதத் செய்வது என்பது அறிவற்ற அனுபவமற்ற ஒரு சிறுவன் வயலில் அமர்ந்து தானியங்களை அறுப்பது போன்றதாகும். அவர் தாம் களை எடுப்பதாக கருதுகிறார், இபாதத் தானாகவே வந்துவிடும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஒருபோதும் என்று ஒரு ரசூல் வந்து கற்றுத்தராதவரை அல்லாஹ்வின் பால் கவனமும் இறைவனுடன் ஒன்றிவிடுதல் போன்றவை வராது. அதாவது இறைவன் பக்கம் முழு கவனம் ஏற்படாது, அவனை முழுமையாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. பிறகு இயற்கையாகவே கேள்வி எழுகிறது, இந்த சிக்கலான பணியை எவ்வாறு தீர்ப்பது? அதற்கான நிவாரணத்தையும் கூறுகிறார்கள். இதற்கு தீர்வாக இறைவன் இஸ்திஃபாரை ஏற்படுத்தியுள்ளான். இஸ்திஃபார் செய்யுங்கள், தூய மனத்துடன் இஸ்திஃபார் செய்தால், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற முயற்சி செய்தால், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டால், வருங்காலத்தில் பாவங்களிலிருந்து விலக உறுதியும் முயற்சியும் செய்வீர்கள் என்றால் அதுவே உண்மையான இஸ்திஃபார் ஆகும். எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா உண்மையான பிரதிநிதிகளை அனுப்புகிறான். அதாவது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உண்மையான பிரதிநிதிகளை அனுப்புகிறான். இக்காலத்தில் இன்னும் சொல்வதாயின், வருங்காலத்திற்கும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான பிரதிநிதி ஆவார்கள், ஹாத்தமுல் ஹுலஃபா ஆவார்கள். எனவே உண்மையான இஸ்திஃபார் செய்பவர் உயர் தரத்தை பெற முயற்சி செய்பவருக்கு இறைவன் நிச்சயமாக வழிகாட்டுவான். அவர் அந்த உண்மையான பிரதிநிதியை பின்பற்றினால், அவரது கட்டளையின்படி நடந்தால் நிச்சயமாக வழிகாட்டுவான். அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களை ஒப்புக்கொண்டு அவரது போதனையின்படி அமல் செய்ய வேண்டும். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா இதற்கான சிகிச்சையாக இஸ்திஃபாரை கூறியுள்ளான். நான் ஓதிய இரண்டாவது வசனத்தில் இஸ்திஃபார் செய்யும் வழிமுறை விளக்கப்பட்டுள்ளது. அந்த வசனத்தின் பொருள், மேலும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் இஸ்திஃபார் செய்யுங்கள், அவன் பக்கம் தௌபா செய்தவாறு குனியுங்கள், அவன் குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு மிகச்சிறந்த பொருள்களை நீங்கள் அனுபவிப்பதற்காக வழங்குவான். அருளுக்குரிய ஒவ்வொருவருக்கும் தமது அருளை வழங்குவான். பின்னரும் நீங்கள் விலகிவிட்டால் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு பெரும் தண்டனைக்குரிய நாளை குறித்து அஞ்சுகிறேன். நான் ஏற்கனவே கூறியது போன்று உண்மையான இஸ்திஃபார் செய்பவருக்கு இறைவன் வழிகாட்டலை வழங்குவான். இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் இதன் தத்துவத்தை விளக்கியுள்ளான். அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள், அவனிடம் துவா செய்யுங்கள், உங்கள் உள்ளத்தால் தூய்மையான அடியாராகுங்கள், அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப உதவி செய்வான். ஆனால் ஒரு மனிதன் இன்று ஒரு வழி நாளை வேறொரு வழியில் செல்கிறார். நிரந்தரமான மனப்பான்மை இஸ்திஃபாரில் இல்லை என்றால் அது அல்லாஹ்வின் பார்வையில் இஸ்திஃபார் இல்லை. உண்மையான இஸ்திஃபார் என்பது இறைவனுக்கு பிடிக்காத உணர்வுகளிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் இறைவனை அடைவதை தடுக்கின்ற எண்ணங்களிலிருந்தும் தப்புவதற்காக துவா செய்வதாகும். இந்த தகுதியை அடைந்துவிட்டால், உணர்வுகளை அடக்கும் திறமை உருவாகிவிட்டால், தூபோ இலகி என்ற நிலை உருவாகும். மனிதன் ஒரு நிரந்தர மனப்பான்மையுடன் இறை கட்டளையின்படி அமல் செய்ய முயற்சி செய்யும் போதுதான் இந்நிலை உருவாகும். இந்நிலை உருவாகிவிட்டால் அடியான் அல்லாஹ்வின் நெருக்கத்துக்கு உரியவனாகிவிடுகிறான். எனவே எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், உண்மையான இஸ்திஃபார் மற்றும் தௌபா செய்வதற்கு வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப மொழிவதோ அல்லது வாயினால் அஸ்தஃபிருல்லா அஸ்தஃபிருல்லா என்று கூறுவதோ போதாது. மாறாக அத்துடன் மனிதன் தமது நிலையை மாற்ற முயற்சிப்பதும் அவசியமாகும். இதுவே மனிதனுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரும். முன்னரே கூறியது போன்று இதனால் மனிதனுக்கு மார்க்க மற்றும் உலக பயன்கள் கிடைக்கின்றன. அல்லாஹ்வுடைய அருள் இறங்க காரணமாகின்றான். இந்த வசனத்தின் ஒளியில் இஸ்திஃபார் பற்றி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாம் கூறுகின்றார்கள், வானிஸ்தஃஃபிரு ரப்பக்கும் சும்மா தூபு இலைஹி, நீங்கள் உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்புங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இந்த உம்மத்திற்கு இரு அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒன்று, சக்தியை பெறுவதற்காக; இரண்டு, பெற்ற சக்தியை செயலளவில் காட்டுவதற்காக. ஒன்று, சக்தியை பெறுவதற்காக வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மனிதன் தீமையிலிருந்து தப்பிக்கலாம். மற்ற அம்சம், சக்தி கிடைத்த பிறகு, ஆற்றல் கிடைத்த பிறகு அதனை செயலில் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. மனிதனின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப அமைய வேண்டும். அவை இறை திருப்தியை பெற்று தருபவையாக வேண்டும். தொடர்ந்து கூறுகிறார்கள், சக்தியை பெறுவதற்காகவே இஸ்திஃபார் உள்ளது. இதனை இன்னொரு வார்த்தையில் உதவி கேட்டல் என்றும் கூறலாம். அல்லாஹ்விடம் உதவி கேட்டல். சூஃபிகள் எழுதியுள்ளார்கள், உடற்பயிற்சிகளை செய்வதால், உதாரணமாக இடை தூக்குவதாலும் சுழற்றுவதாலும் உடல் பலம் பெறுவது போன்று, ஆன்மீக பலத்திற்கான பயிற்சியே இஸ்திஃபார் ஆகும். அதனால் ரூஹுக்கு ஒரு சக்தி கிடைக்கின்றது. உள்ளத்தில் இஸ்திகாமத் உருவாகிறது. எவருக்கு சக்தி வேண்டுமோ அவர் இஸ்திஃபார் செய்யட்டும். எவர் தனது ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அதிகமதிகம் இஸ்திஃபார் செய்யட்டும். கஃபர் என்பது மூடுதல் அமுக்குதல் ஆகியவற்றிற்கு கூறப்படும். இஸ்திஃபார் மூலம் மனிதன் இறைவனை விட்டு தடுக்கின்ற உணர்வுகளையும் எண்ணங்களையும் மூடி அமைக்கிவிட விரும்புகின்றார். இஸ்திஃபார் செய்து வாருங்கள், அதனால் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதை தடுக்கின்ற, நன்மையிலிருந்து தடுக்கின்ற எண்ணங்கள் அமுக்கப்படுகின்றன. திருக்குர்ஆனில் இதன் விளக்கம் நூற்றுக்கணக்கான கட்டளைகளில் உள்ளன. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனில் ஒரு கட்டளைக்கு முக்கியத்துவம் தராவிட்டால் கூட நீங்கள் முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்று பொருள். தொடர்ந்து கூறுகிறார்கள், இஸ்திஃபார் என்பது மனிதனை அழிக்க விரும்புகின்ற நச்சுத்தன்மை கொண்ட எண்ணங்களை மனிதன் வெல்வதாகும். நச்சுத்தன்மை கொண்ட எண்ணங்கள் யாவை? ஷேத்தானின் பல்வேறு நேரங்களிலான தாக்குதல்கள், உலக ஆசைகள், உலக மோகம், அல்லாஹ்வின் விலக்கல் கட்டளை, அதாவது செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட கட்டளைகள், அவற்றிலிருந்து விலகாமல் இருத்தல், இவை அனைத்தும் நச்சுத்தன்மை கொண்ட எண்ணங்களாகும். மனிதன் இஸ்திஃபார் செய்யும்போது இந்த தீமையிலிருந்து, இந்த நச்சு எண்ணங்களிலிருந்து தப்பிப்பான். நன்மைகள் இந்த தீமைகளை வென்றுவிடும். பிறகு கூறுகிறார்கள், இறை கட்டளைகளை எல்லா தடைகளையும் கடந்து செயலளவில் செய்து காட்டுதல் வேண்டும். ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், மனிதனிடம் அல்லாஹ் இருவகை மூலப்பொருள்களை வைத்துள்ளான். ஒன்று நச்சுத்தன்மை கொண்டது, இதனை தூண்டுபவன் ஷேத்தானாவான், அதிலிருந்து பயன் அடைபவன், அதை பயன்படுத்துபவன் ஷேத்தானாவான். இரண்டாவது விஷமுறிவு மூலப்பொருள் ஆகும், நிவாரணம் தரும் மூலப்பொருளாகும். இந்த இரண்டும் மனிதனுக்குள் உள்ளது. தீமையும் மனிதனுக்குள் உள்ளது, நன்மையும் மனிதனுக்குள் உள்ளது. நன்மைகளால் தீமைகளை அமுக்காவிட்டால், பாபங்களுக்கு மன்னிப்பு வழங்குபவனாகிய அல்லாஹ்வின் பாதுகாப்பின் கீழ் வராவிட்டால், அந்த தீமைகள் ஆதிக்கம் பெற்றுவிடும். கூறுகிறார்கள், மனிதன் தற்பெருமை கொள்கிறான், தன்னை ஒரு பொருட்டாக கருதுகின்றான், விஷமுறிவு பொருளிலிருந்து உதவி பெறவில்லை என்றால் நச்சுத்தன்மை கொண்ட சக்தி மிகைக்கிறது. இஸ்திஃபார் செய்யாவிட்டால் உள்ளத்தை ஆதிக்கம் செலுத்துகிற தற்பெருமை பிறகு இஸ்திஃபார் செய்வதிலிருந்தும் தடுத்து விடுகிறது. மனிதன் பெருமை கொண்டு தன்னை ஒரு பொருட்டாக கருதும் போது விஷம் முறிவு பொருளாகிய இஸ்திஃபாரிலிருந்து உதவி பெறாத போது நச்சுத்தன்மை மனிதனிடம் ஆதிக்கம் செலுத்தி விடுகிறது. மனிதன் தன்னை தாழ்வாக நினைக்கும் போது, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அம்மனிதன் தன்னை தாழ்வாக நினைக்கும் போது தனக்கு இறை உதவி தேவை என்று உணர்கிறார். அப்போது அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு ஊற்று உருவாகிறது, அதனால் அவனது ரூஹ் உருகி வழிகிறது. இதுவே இஸ்திஃபார் என்பதன் பொருளாகும். ஆக ரூஹ் உருகி விடுவதுதான் உண்மையான இஸ்திஃபார் ஆகும். ரூஹ் உருகி விடுதல் என்பது வெறும் வாயளவிலான இஸ்திஃபார் அல்ல, மாறாக உள்ளத்திலிருந்து ஓர் உத்வேகத்துடன் வெளிப்பட வேண்டும். அதுவே இஸ்திஃபார் ஆகும். பிறகு அது கண்ணீரின் வடிவில் இறைவன் முன் சிந்தும் போது, பிறகு அதுதான் மனிதனிடம் ஒரு புரட்சியை உருவாக்கும். கூறுகிறார்கள், இந்த சக்தியை பெற்று நச்சுத்தன்மை கொண்ட உணர்வுகளை வென்றுவிடுங்கள். ஏற்கனவே கூறியது போன்று இஸ்திஃபாரால் சக்தி கிடைக்கிறது, இந்த இஸ்திக்ஃபார் மனித உள்ளத்திலிருந்து, அந்த இஸ்திக்ஃபார் மனித உள்ளத்திலிருந்து வெளிப்படுவதாகும். அது கண்ணீரின் வடிவில் வெளிப்படுகிறது. அதுவே உண்மையான இஸ்திக்ஃபார் ஆகும். அது மனிதனிடத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு கூறுகிறார்கள், இதன் பொருள் இபாதத்தில் நிலைத்து நில்லுங்கள். முதலில் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இரண்டாவது, எப்போதும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். முதலில் உங்கள் இறைவனிடம் உதவி கேளுங்கள். ஆற்றல் கிடைத்த பிறகு தூபு இலகி இறைவன் பக்கம் திரும்புங்கள். அல்லாஹ்வினால் கூறப்பட்ட வழிமுறைக்கு ஏற்ப ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்விடம் உதவி கேட்டவாறு அல்லாஹ்வின் குனிய வேண்டும். பிறகு ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். பிறகு தொடர்ந்து மனிதன் இறைவன் முன் குனிந்திருந்தால், அவனிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தால், பிறகு தூபு இலகி என்ற நிலை உருவாகும். அதன் மூலம் அல்லாஹ் அவரது தௌபாவை ஒப்புக்கொண்டு தீமையிலிருந்து அவரை தடுப்பதற்காக அவர் இறைவன் பக்கம் திரும்புகிறார். தௌபு இலகி இன்னும் விளக்கியவாறு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், இஸ்திஃபார் தௌபா ஆகியவை இரு வெவ்வேறு அம்சங்களாகும். ஒரு வகையில் இஸ்திஃபாருக்கு தௌபாவை விட முதன்மை உள்ளது. அது முதலிலும் உள்ளது. இஸ்திஃபார் தௌபாவை விட முதன்மை வாய்ந்ததாகும். இஸ்திஃபார் என்பது உதவி மற்றும் சக்தியை இறைவனிடமிருந்து பெறுவதாகும். தௌபா தமது காலில் நிற்பதற்கு பெயராகும். இஸ்திஃபார் முதலில் உள்ளது, அதனால் உதவியும் ஆற்றலும் கிடைக்கிறது. அதற்காக இறைவனுக்கு முன் கண்ணீர் சிந்தப்படுகிறது. உள்ளம் எல்லா வகையான கலப்படங்களிலிருந்தும் தூய்மையாக்கப்படுகிறது. இது அனைத்தும் இஸ்திஃபாரால் நடைபெறுகிறது. எனவே இது முதலில் உள்ளது. பிறகு இது கிடைத்துவிட்டால் மனிதனுடைய இரண்டாவது அடி தௌபாவாகும். அதாவது தமது காலில் நிற்பது, நிரந்தர தன்மையுடன் நிலைத்திருத்தல். அதாவது தௌபாக்காகவும் அதில் நிலைத்து நிற்பதற்காகவும் இஸ்திஃபார் செய்ய வேண்டும். இக்காலத்தில் நடைமுறையில் இருப்பது போன்று காதில் கை வைத்து தௌபா தௌபா என்று கூறுவது தௌபாவல்ல. முதலில் இஸ்திஃபார் செய்து ஆற்றலை பெறுங்கள், தகுதியை பெறுங்கள். நன்மையில் கவனம் பிறந்துவிட்டால் பிறகு தௌபா உருவாகிவிட்டது. பிறகு இதில் நிலைத்து நிற்பதற்கும் பிறகும் கூட இஸ்திஃபார் செய்ய வேண்டும். கூறுகிறார்கள், இறைவனுடைய வழக்கம் இதுவாகும். ஒருவர் இறைவனிடம் உதவி கேட்டால் இறைவன் ஒரு சக்தியை வழங்குவான். பிறகு மனிதன் தனது காலில் நிலைத்து நிற்பான். பிறகு நன்மைகளை செய்வதற்கு ஒரு ஆற்றல் உருவாகும். இதன் பெயர் தூபு இலகி ஆகும். எனவே இயல்பாகவும் கூட இதே ஒழுங்குமுறைதான் உள்ளது. இதுவே இறைவழியில் செல்லும் ஒரு சாலிக் என்ற நல்லவருக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர் அதற்காக இறை உதவி நாடுகின்றார். நல்லவர் சாலிக் இறைவனிடம் சக்தியை பெறாதவரை என்ன செய்ய போகிறார்? தௌபா என்ற வாய்ப்பே இஸ்திஃபாருக்கு பிறகுதான் கிடைக்கிறது. இஸ்திஃபார் இல்லை என்றால் நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், சக்தி இறந்துவிடும். இவ்வாறு இஸ்திஃபார் செய்த பிறகு தௌபா செய்தால் இம்மத்தியோக்கும் மத்தான் ஹசனன் இலா அஜலிம் சம்மா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவருக்கு இறைவனே அதற்கான பொருள்களை வழங்கி வருவான். கூறுகிறார்கள், இறைவனது நடைமுறை இவ்வாறு தான் உள்ளது. நீங்கள் இஸ்திஃபார் மற்றும் தௌபா செய்வீர்கள் என்றால் உங்கள் தகுதி வட்டத்திற்குட்பட்ட குறிக்கோளை பெறுவீர்கள். ஒவ்வொரு சக்திக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஓர் வட்டம், ஓர் எல்லை உள்ளது. அதில் தமது முன்னேற்றத்தின் படித்தரங்களை பெறுகின்றனர். ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு செயல் வட்டம் உள்ளது. அவரவர் திறனுக்கும் அவரவர் திறனுக்கு ஏற்ப தம் வட்டத்தில் அவர் உயர்தரங்களை அடைகிறார். கூறுகிறார்கள், ஒவ்வொருவரும் நபி, ரசூல், சித்திக், ஷஹீத் ஆகிவிட முடியாது. ஒவ்வொருவரும் எல்லா அந்தஸ்தையும் பெற்றுவிட முடியாது. படித்தரங்களில் சிறப்பானவை உள்ளன. ஒவ்வொரு இறைவழி பயணியாகிய சாலிக்கும் தத்தமது குறிக்கோளை தமது தகுதிக்கு ஏற்ப பெறுவர். ஒருவர் நிரந்தர தன்மையும் முயற்சியும் செய்து வரும்போது இந்த வேளைகளில் தமது திறமைக்கு ஏற்ப படித்தரத்தை பெறுவார். இதுவே இந்த வயோதி குல்லுசி ஃபதலின் ஃபதலா என்ற வசனத்தின் பொருளாகும். அதாவது சிறப்பை பெற்றுள்ள ஒவ்வொருவருக்கும் இறைவன் தனது சிறப்பை வழங்குவான். எனவே விளக்கப்பட்டது போன்று இக்காலத்தில் மார்க்க பரக்கத்துகள், ஆன்மீக பரக்கத்துகள் இக்காலத்திலும் கிடைக்கின்றன, மறுவுலகிலும் அவனது அருளின் காரணத்தால் கிடைக்கின்றன. கூறுகிறார்கள், எவர் அதிகம் கொண்டு வருவாரோ அவருக்கு இறைவனும் அதிகம் வழங்குவான். யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதும் அவனது அருளே அல்லவா? அவனது அந்த அருளும் கூடவே செல்கிறது. அல்லாஹ் தனது அருளால் அளவற்ற முறையில் அதிகமாக்கி தர விரும்பினால் இந்த இஸ்திஃபார் மற்றும் தௌபாவினால் அதிகமாக்கியும் தருவான். இந்த முயற்சியின் காரணத்தால் செய்வான். ஆனால் முதல் நிபந்தனை தௌபா இஸ்திஃபார் இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும். பிறகு அல்லாதே வளர்ப்பான். கூறுகிறார்கள், இயல்பாக அவரவருக்குரிய உரிமையை ஒவ்வொருவரும் பெறுவர். அதிகம் வழங்குவது இறைவன் அரசனாக இருப்பதால் நடைபெறும். மனிதனுடைய உழைப்பினால் மட்டுமல்ல, அவன் எவ்வளவு விரும்பினாலும் தர முடியும். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் இஸ்திஃபார் செய்பவருக்கு, முயற்சி செய்பவர்களுக்கு தனது அருளை வழங்குகிறான். இறைவன் தடுத்து வைப்பதில்லை. மேலும் சிலர் கூறுகிறார்கள், நாம் வழியாக வேண்டும். அத்தகையோர் கூறுகிறார்கள், பாவம் செய்பவர் காஃபிராவார். மனிதன் இயற்கை சட்டத்தை கை கொண்டு பணி செய்ய வேண்டும். அதுவே மனிதனுக்கு பொருத்தமானதாகும். இஸ்திஃபார் தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்துள்ளான், சட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளான். எனவே அதனை பயன்படுத்துங்கள், முயற்சியும் செய்ய வேண்டும். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதுபோக அல்லாஹ்வுடைய அருள் உள்ளது. அது ஒவ்வொருவரின் தகுதி திறமைக்கு ஏற்ப வழங்கப்படுகிறது. இந்த அறிவு சார்ந்த ஆன்மீக கருத்துகளுடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சபைகளில் நடைபெற்ற சில உரையாடல்களை குறித்தும் விளக்குகின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய மஜ்லிஸில் மக்கள் என்ன கேள்விகளை எழுப்பினர், அத்தகைய மஜ்லிஸ்களின் அன்னார் இஸ்திஃபாரின் முக்கியத்துவத்தை எவ்வாறு தெளிவுபடுத்தினார்கள் என்று பார்ப்போம். ரிவாயத்தில் வருகிறது, ஒருவர் கேட்டார், நான் என்ன வஸீஃபாவை ஓதி வர வேண்டும்? அக்காலத்தில் மக்களிடம் வஸீஃபா கேட்டு ஓதி வருவதில் ஒரு ஆர்வம் இருந்தது. அன்னார் கூறினார்கள், இஸ்திஃபார் அதிகமாக படியுங்கள். மனிதனுக்கு இரு நிலைகளே உள்ளன. ஒன்று பாவம் செய்யாமல் இருப்பது, அல்லது பாவத்தின் தீய விளைவிலிருந்து தப்பிப்பது. ஒன்று, பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். பாவம் ஏற்பட்டுவிட்டால் தான் செய்த பாவத்தை அவர் உணர்ந்துவிட்டால் மனிதன் அதன் தீய விளைவில் இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே இஸ்திக்ஃபார் படிக்கும் போது இந்த இரு பொருள்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இது மிகப்பெரிய ஒரு வசீஃபாவாகும். இஸ்திக்ஃபார் படிக்கும் போது இந்த இரு பொருள்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க துவா செய்கிறார். இரண்டு, பாவம் நிகழ்ந்து விட்டால் அதன் தீய தாக்கம் ஏற்படாமல் இருக்க துவா செய்கின்றார். கூறினார்கள், ஒன்று, கடந்த காலத்தின் பாவங்களுக்கு திரையிட விரும்ப வேண்டும். இரண்டு, வருங்காலத்தில் பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பை விரும்ப வேண்டும். இஸ்திஃபார் என்பது வெறும் நாவினால் உருவாகாது, மாறாக உள்ளத்தால் உருவாக வேண்டும். தொழுகையிலும் உங்கள் மொழியில் துவா கேளுங்கள், இது அவசியமாகும். எனவே இது இஸ்திக்ஃபாரின் நோக்கமாகும். அதாவது பாவங்களுக்கு மன்னிப்பு, பாவங்களிலிருந்து தப்பித்தல், பாவங்கள் பற்றி விபரம் அறிய இறை கட்டளைகளை திருக்குறானில் ஆய்வு செய்வது ஆகியவை அவசியமாகும். பிறகு ஒரு மஜ்லிஸில் ஒரு மனிதர் வந்தார். மௌலவி அப்துல் கரீம் சாப் ரஸ்லான்ஹு அவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரிந்தவர். அவர்களை வந்து அந்த மனிதர் சந்தித்ததும் அவர்கள் ஹஜரத் மசீமது அலி இஸ்லாமிடம் அவரை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அம்மனிதர் பெரும் பீர்களை சந்தித்துவிட்டு பல சிரமங்களை மேற்கொண்டு வந்தவர். ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் அம்மனிதரிடம், சரி, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள், சொல்லுங்கள் என்றார்கள். அவர் கூறினார், ஹுசூர், நான் பல பீர்களை சந்தித்துள்ளேன். சில பலகீனங்கள் என்னிடம் இருந்தன. நான் எந்த பீரிடம் சென்றாலும் சில நாட்களில் அவரை விட்டு சென்று விடுகின்றேன். அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்து என்னிடம் புறம் பேசும் பலகீனம் உள்ளது. மூன்றாவது, இபாதத்தில் கவனம் இல்லை. இன்னும் பல குறைகள் என்னிடம் காணப்படுகிறது. ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் கூறினார்கள், நான் புரிந்து கொண்டேன். உமது அசல் நோய் பொறுமையின்மையாகும். மற்ற குறைகள் எல்லாம் அதன் பக்க விளைவாகும். பாருங்கள், மனிதன் தனது உலகியல் விஷயங்களில் பொறுமை இழக்காமல் முடிவை எதிர்பார்த்து இருக்கிறார். பிறகு இறைவன் முன்னிலையில் மட்டும் ஏன் பொறுமையின்மை காட்டுகிறார்? ஒரு விவசாயி ஒரே நாளில் விதை தூவி அறுவடையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பாரா? ஒரு குழந்தை பிறந்த உடனே வளர்ந்து எனக்கு உதவிக்கு வர வேண்டும் என்று எவராது கூறுவாரா? இறைவனது இயற்கை சட்டத்தில் இதுபோன்ற அவசரத்திற்கு எந்த முன்மாதிரியும் இல்லை. இதுபோன்று அவசரப்படுபவர் மிகவும் அறிவற்றவராவார். இவையெல்லாம் தனது குறை என்று எவருக்கு தென்படுகிறதோ அதுவே அவரது நற்பேறு என்று கூற வேண்டும். தனக்குள் இருக்கும் தீமையை தெரிந்து கொள்வது அவரது நற்பெயராகும். இல்லையென்றால் ஷேத்தான் தீய செயல்களை அழகிய வடிவமாக்கி காட்டிவிடுகின்றான். மனிதன் தனக்குள் இன்னென்ன குறைகள் உள்ளன என்று கண்டுகொள்வது அவரது சிறப்பம்சமே ஆகும். எனவே ஷேத்தான் தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறான். தீயதையும் நல்லதாக்கி காட்டுகிறான். கூறுகிறார்கள், நீங்கள் உமது பொறுமையின்மையை விட்டுவிட்டு பொறுமை மற்றும் உறுதிப்பாட்டுடன் இறைவனிடம் வாய்ப்பை கேளுங்கள். பாபத்திற்கு மன்னிப்பு கேளுங்கள். இது தவிர வேறு ஒன்றுமில்லை. ஒருவர் அல்லாவின் நல்லறியாளர்களிடம் ஒரே ஒரு ஊது ஊதி தம்மை அவர் சீர்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் வருவார் என்றால் இறைவன் மீது ஆட்சி செய்ய விரும்புகிறார். இங்கு அவர் ஆளப்படுபவராக வந்திருக்க வேண்டும். தனது எல்லா அதிகாரங்களையும் விடாதவரை ஒன்றுமாக போவதில்லை. நோயாளி மருத்துவரிடம் சென்று நிறைய நோய்களை கூறுகிறார். ஆனால் மருத்துவர் நோயை அறிந்த பிறகு இதுதான் அசல் நோய் என அறிந்து சிகிச்சையை தொடங்குகிறார். அதுபோன்று உமது நோய் பொறுமையின்மையாகும். இதற்கு சிகிச்சை செய்தால் மற்ற நோய்களும் இறைவன் நாடினால் அகன்றுவிடும். நமது கொள்கை மனிதன் இறைவனிடம் ஒருபோதும் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்பதாகும். இறுதி மூச்சு வரை அவர் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவரை மனிதன் தனது பொறுமையையும் வேண்டுதலையும் கொண்டு செல்லாவிட்டால் அவரால் வெற்றி பெற முடியாது. இதுவே பொறுமையின் நிலையாகும். இறுதி மூச்சு வரை பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். மேலும் கூறினார்கள், ஒரே மூச்சில் உங்களுக்கு வெற்றி தர இறைவன் ஆற்றல் உள்ளவனாவான். கடைசி மூச்சு வரை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு துவா மற்றும் ஒரு சஜிதாவினாலேயே ஒப்புக்கொண்டு விடுகின்றான். ஆனால் நமது வேண்டுதல் நிரந்தரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். சாதி ஒரு பார்சி கவிதையில் கூறுகிறார்கள், அதன் பொருள், நண்பனை அடைய முடியாவிட்டாலும் கூட இஷ்கின் அடிப்படை நிபந்தனை, பேரின்ப காதலின் அடிப்படை நிபந்தனை, அவனது தேடலின் விருப்பத்துடனேயே மறிக்க வேண்டும். அவனை பெற்றே தீர்வது என்ற ஆசையில் மறிப்பது அடிப்படை நிபந்தனையாகும். கூறுகிறார்கள், நோய் இருவகைப்படும். ஒன்று முஸ்தகி, வலி மற்றும் வேதனை வெளிப்படும். அந்த சிகிச்சைக்காக அவர் கவலை கொள்கின்றார். அவருடைய வலியும் வேதனையும் தென்படுகின்றது. இரண்டாவது மறைவான நோய், அது பற்றிய உணர்வு இருப்பதில்லை. இதுபோன்று சில பாவங்களை மனிதன் உணர்கிறான், சில பாவங்களை மனிதன் உணர்வதில்லை. எனவே மனிதன் எப்போதும் இறைவனிடம் இஸ்திஃபார் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இறைவன் சீர்திருத்துவதற்காக திருக்குறானை அனுப்பினான். ஒரே ஓர் ஊது ஊதி சீர்திருத்தி விடுவது இறைவனது சட்டமாக இருக்கும் என்றால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்களாக ஏன் கஷ்டப்பட்டார்கள்? அபூஜஹல் மீது தனது தாக்கத்தை ஏன் ஏற்படுத்தவில்லை? துவா செய்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். அபூஜஹலை விடுங்கள். அபுதாலிபுக்கு அன்னார் மீது அன்பு இருந்தது, இருந்து முஸ்லீமாகவில்லை. சுருக்கமாக, பொறுமையின்மை நல்லதல்ல, அது இறுதியில் அழிவுக்கு கொண்டு போய் விடுகிறது. ஒருமுறை அன்னாரது மஜ்லிஸில் ஒருவர் கடன் பற்றி துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அன்னார் கூறினார்கள், அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்கள். கவலைகளிலிருந்து தப்புவதற்கும் இதுவே வழியாகும். அதாவது இஸ்திஃபார் செய்யுங்கள், கவலை சஞ்சலத்தை குறைக்கவும் இஸ்திஃபார் செய்ய வேண்டும். மேலும் கூறினார்கள், இஸ்திஃபார் முன்னேற்றத்தின் சாவியாகும். அதாவது உங்கள் வெற்றியின் சாவி இஸ்திஃபாரில் தான் உள்ளது. எந்த இஸ்திஃபார் வெற்றியை தரும் என்பது பற்றி முதலில் கூறப்பட்டுவிட்டது, நினைவில் கொள்ள வேண்டும். அதனை மனிதன் எவ்வாறு தூய்மையான முறையில் இறைவன் முன் குனிய வேண்டும் என்று கூறப்பட்டது. ஒரு மனிதர் எனக்கு குழந்தை வேண்டும், துவா செய்யுங்கள் என்று கூறிய போது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இஸ்திஃபார் அதிகமாக செய்யுங்கள், இதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அல்லாஹ் சந்ததிகளையும் வழங்குகின்றான். நினைவில் கொள்ளுங்கள், உறுதி பெரிய விஷயமாகும். இஸ்திஃபார் செய்கிறீர்கள், இறைவன் மீது உறுதியும் கொள்ள வேண்டும். யக்கீன் முழுமையாக இருந்தால் இறைவனே வந்து உதவி செய்கின்றான். ஒரு சமயத்தில் கூறினார்கள், மனிதன் பலகீனத்திலிருந்து தப்புவதற்கு அதிகமாக இஸ்திஃபார் செய்ய வேண்டும். பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்புவதற்கு இஸ்திஃபார் செய்வது என்பது ஒரு கைதி அபராதம் செலுத்தி தன்னை விடுவித்துக் கொள்வது போன்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் போதனை செய்தவாறு கூறினார்கள், சிலர் அதிகமாக துக்கத்தில் மூழ்கியுள்ளனர், அது அவர்களது தவறுகளின் விளைவாகும். மையாமல் மிஸ்கால சரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணுவளவு தீமை செய்தாலும் அதனை கண்டுகொள்வார். மனிதன் இஸ்திஃபாரில் மூழ்கியிருப்பது அவசியமாகும். தீய செயல்கள் எல்லை கடந்து விடாமல் மனிதன் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது இறை கோபத்தை ஈர்த்து கொண்டு வந்துவிடும். அல்லாஹ் ஒருவர் மீது அருளுடன் கவனம் செலுத்தினால் மக்களின் உள்ளத்தில் அன்பை போடுகின்றான். எப்போது மனிதன் தீமை எல்லை கடந்து விடுமோ அப்போது வானத்தில் அவர் மீது எதிர்ப்பு உருவானதுமே அல்லா தாலாவின் விருப்பத்திற்கு ஏற்ப மக்களின் உள்ளமும் கடினமாகிவிடுகிறது. இறைவன் இவர் மீது கவனம் செலுத்தப் போவதில்லை, அருள் செய்ய போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டால் அவருக்காக மக்களின் உள்ளமும் கடினமாகிவிடுகிறது. அவர் துவா இஸ்திஃபாருடன் இறை சன்னிதானத்தில் விழுந்து துடிக்கும் போது உள்ளுக்குள்ளேயே மக்களிடம் கருணை உருவாகிறது. எவருக்கும் தெரியாமல் அவர் மீது அன்பு மக்களின் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. மனித உள்ளம் கடினப்பட்டுவிட்டால், அல்லாஹ்வுடைய அருளுக்கு வாரிசாகவில்லை என்றால், அவருடன் இறைவன் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றான் என்றால், அதன் பிறகு அவர் இஸ்திஃபார் செய்தாரெனில், தௌபா செய்தாரெனில் இறைவன் ஒப்புக்கொள்கின்றான். அதன் நினைவாக மக்களுடைய உள்ளத்தில் அவர் மீது கருணை உருவாகிறது. கூறுகிறார்கள், அவர் மீது அன்பு மக்களின் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. எனவே தௌபா இஸ்திஃபார் சற்றும் தவறிழைக்காத மிகச்சிறந்த மருந்தாகும். இன்று இந்த உலகவாதிகளின் தீய செயல்கள் பல்வேறு நாடுகளில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தம்மை பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றவராக கருதிய தலைவர்களெல்லாம் மக்களின் பார்வையில் மிக மோசமானவராகிவிட்டனர். தமது கருத்தின்படி தமக்கு நன்மதிப்பு, மக்கள் தம்மீது பிரியம் வைத்துள்ளார்கள் என்று நினைத்தனர். ஆனால் நிகழ்ந்தவை அரசுகளை மாற்றிவிட்டன. இது இன்னும் அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது. வருங்காலத்தில் என்ன குழப்பம் ஏற்பட உள்ளது என்று இறைவனே நன்கறிவான். எனவே மிக அதிகமாக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் உலகை இந்த குழப்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆகவே இஸ்திஃபார் இறைவனது நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை ஆகியவற்றின் பக்கம் கவனமூட்டுகிறது. அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவருடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்துகிறது. காலத்தின் குழப்பம், இறை கோபம் ஆகியவற்றிடமிருந்து பாதுகாக்கிறது. அல்லாஹ்வின் நெருக்கம் பெரும் வழிகளில் நடத்தி செல்கிறது. அதனால் இம்மையும் மறுமையும் கிடைக்கின்றது. அதே வேளையில் மனிதனின் சொந்த தேவைகளை நிறைவேற்றவும் சொந்த பிரச்சனைகளை அகற்றவும் காரணமாக உள்ளது. நான் ஏற்கனவே நிறைய சம்பவங்களை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் செய்த போதனைகளை கூறியுள்ளேன். அல்லாஹ்வுடைய ஏராளமான எண்ணற்ற அருள்களுக்கும் மனிதன் இஸ்திஃபாரினால் வாரிசாகின்றான். அல்லாஹ் அஹ்மதிகள் மீது அருள் புரிந்துள்ளான். நாம் இக்காலத்தின் இமாமை ஏற்றுள்ளோம். அவர் நமக்கு இபாதத்துகள் மற்றும் அவனது நெருக்கம் ஆகியவற்றை பெறுவதற்கு வழிகாட்டியுள்ளார்கள். ஆனால் அதிலிருந்து உண்மையான பயனடையவும் நாம் ஒரு நிரந்தர தன்மையுடன் இஸ்திஃபார் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. இதனை ஒவ்வொரு அகமதியும் தமது உயிர் ஆசையாக கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கு வாய்ப்பளிப்பானாக.